சர்வ வல்லமையில கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே மகராம் சமத்திலே வருகிறோம். இந்த இடத்திலே ஆண்டவரே, நீ வானமும் பூமியும் ஒளிந்தாலும் அது வார்த்தை ஒளியாத ஆண்டவரே, என்னை சமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பேசும்படியா, நீ இடைப்படும்படியா நாங்கள் சபிக்கிறோம். உமது நாம ஒன்று மயப்பட்டு உயர்த்தப்பட கிருபையா நடத்த வேண்டும் என நாங்கள் சபிக்கிறோம். எல்லாவற்றையும் சமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவன் நாமத்து பிதாவே, ஆமே. உட்காரோம். இதயத்திலிருந்து இன்னைக்கு முக்கியமான ஒரு பகுதியை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியான சொன்ன ஒரு காரியத்தை குறித்து பார்த்து, அதுல என்னென்ன காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்ற காரியத்தை பார்த்து நாங்கள் கணம் செல்ல போகிறோம். இந்த புத்தகம் ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல என்ன மாதிரி திறங்கிறது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த புத்தகம் தொடங்குகிறது. கடைசி வெளிப்படுத்தல் புத்தகம் கடைசி வசனத்தில் என்ன சொல்லப்பட்டது, என்னத்துல புரியுது? ஆதியிலே என்று தொடங்குகிறது. கடைசி வெளிப்படுத்தல் புத்தகத்தில் என்னத்தில் முடிவடைகிறது? ஆமேன், இல்லையா? ரெண்டு வசனத்தை பத்தி பார்த்தா, 21-21 வசனத்திலே வெளிப்படுத்த 22 இவர்கள் சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாக வருகிறேன் என்கிறார். ஆமேன். கத்தரா இயேசுவே வாரும். நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் என்று முடிகிறார். ஆவணாவில் தொடங்கி ஆவணாவிலே முடிகிறது. ஆதியிலே என்று தொடங்கி ஆமேனிலே முடிகிறது. ஆகவே நம்முடைய தேவன் கிருபை உள்ள தேவன். ஆகவே அதை எழுதும் போது யோவான் எழுதார், உங்கள் கிருபை, தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்துவின் பெயரிலே ஆரம்பித்து கிறிஸ்துவின் பெயரிலே முடிவருகிறது. ஆகவே நித்திய ஜீவனை பெறவும் கிறிஸ்துவை சரியாக அறிந்து கொள்ளவும் பழைய ஏற்பாட்டில் உள்ள சில நபர்களை குறித்தும் சில பொருட்களை குறித்தும் எழுதப்பட்டுள்ள வசனங்களை ஆராய்ந்து பார்த்தால் அங்கு கிறிஸ்து நிழலாக காண முடியும். ஏனென்று சொன்னால், ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கை குறித்து, யாக்கோபை குறித்து, யோசேப்பை குறித்து, அந்த நபர்களை குறித்தும் சொல்லப்படுகிறது. அங்கு நோவாய் குறித்து சொல்லப்படுகிறது. நோவா பிள்ளையை எப்படி செய்ய வேண்டும் என்ற காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. மோசே செய்த வெண்கல சம்பத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சில மிருகங்களை குறித்தும் அங்கே சொல்லப்படுகிறது. பச ஆற்றுவட்டை, போக்காடு, சிங்கம் முதலிய எல்லாவற்றையும் அங்கே குறிப்பிடப்படுகிறது. ஆகவே நிஜமாகவே இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தும் நிழலாகவே பழைய ஏற்பாட்டில் ஏராளம் உண்டு. ஆகவே ஆசாரிப்பு கூடாரம் மெட்ரா எல்லா நிழலை விட மிக உன்னத நிலையிலே கிறிஸ்து வெளிப்படுத்தி அதிலே காட்டுகிறார். ஆகவே பரிசுத்த வாழ்வுக்கும் பரவ பயணத்துக்கும் அதி முக்கிய சத்தியங்களை கற்றுக்கொள்ள தருகிற மிக சிறந்த வீத பகுதியாக ஆசாரிப்பு கூடாரம் அமைந்திருக்கிறது. அதிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம். வேதத்தில் பார்த்தால் இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு 9 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது ஆசாரிப்பு கூடாரம், சந்திப்பின் கூடாரம், சாட்சியின் வாசஸ்தலம், பரிசுத்தலம், ஆசாரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலம் என்று யாத்ராமத்தில் சொல்லப்படுகிறது. ராஜாக்களை பார்த்தால் கத்தரின் கூடாரம் என்று சொல்லப்படுகிறது. 4 பார்த்தால் கத்தருடைய ஆலயமாகிய வாசஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் அதே 4 பார்த்தால் தேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர்களை பார்த்தால் 3:2 பார்த்தால் அது தேவனுடைய வீடு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஏன் இந்த கூடாரம், அல்லது எதற்கு இந்த கூடாரம் என்று நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறோம். ஆதாமோடும் ஏவாளோடும் மாலையிலே குளிர்ச்சியான வேளையிலே தேவன் இறங்கி வந்து அவரோடு பேசினார். ஆனால் மனிதன் பாவம் செய்த போது தேவ மகிமை இழந்த பின்பு மனிதரோடு தேவன் வைத்திருந்த தொடர்பை முற்றிலும் அவர் அறுத்து விடவில்லை. அவ்வப்போது நாம் தெரிந்து கொண்ட மனிதரோடு தேவன் உறவாடினார் என்று சொன்னால், ஏனுக்கு குறித்து வேதம் சொல்லுறது அவன் தேவனோடு சஞ்சரித்தான். நோவாய் குறித்து பார்க்கும் போது அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆபிரகாமை குறித்து பார்த்தால் அவன் தேவனுக்கு சிநேகனாயிருந்தான். வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்ட இஸ்ரவேலர் அடிமத்தில் இருந்த போது தேவன் அவர்களை கூக்குரலை கேட்டு மோசை அனுப்பி எகிப்தை விட்டு அவளை வெளியே கானானுக்கு கொண்டு வரும்படியாய் அவர்களை அழைத்தார். ஆகவே மீண்டும் இந்த ஜனத்துடன் உறவாட அவர்கள் மத்தியில் உலாவி வர தேவன் விரும்பினார். மோசையை பார்த்து அவர் நடுவில் நான் வாசம் பண்ண ஒரு வாசத்தை உண்டாக்குவாய் என்று யாத்ராம் 25:9 தேவன் கட்டளையிட்டார். மக்கள் சொல்லுகிறார்கள், மோசையே நாங்கள் தேவனோடு பேச மாட்டோம், நீ போய் பேசும், நாங்கள் பேசினால் நாங்கள் மறித்து விடுவோம், இறந்து விடுவோம், நீ போய் பேசும், பேசி அவர் என்னத்தை சொல்லுகிறாரோ அதை வந்து எங்களுக்கு சொல்லும், நாங்கள் அப்படியே செய்கிறோம் என்று அந்த இஸ்ரவேல் மக்கள் கூறினார்கள். எனவே தமது ஜனத்தின் மத்தியில் தேவன் வாசம் செய்யும்படி உண்டாக்கப்பட்டதே இந்த ஆசாரிப்பு கூடாரம் என்று அறிந்து கொள்ளுங்கள். கூடாரம் என்ற வார்த்தை பார்த்தால் ஏதோ ஏழை குடிசில், சின்ன ஒரு குடிசை, ஏழை குடிசை என்று நாங்கள் எண்ணிவிடக் கூடாது. அங்கே உபயோகிக்கப்பட்ட பொருட்களை குறித்து பார்த்தால் அது சுத்தமான பொன், வெள்ளி, வெண்கலம், இரத்தாம்பர நூல், விலையேறப்பட்ட கற்கள், ஆட்டு மயிர், மிருகங்களின் தோல், மரம், இப்படியான ஏழு காரியங்கள் அங்கே உபயோகிக்கப்பட்டது. ஆகவே இந்த ஆசாரிப்பு கூடத்தை குறித்து பார்த்தால் அதில் என்னென்ன பொருட்கள், என்னென்ன காரியங்கள் வைக்கப்பட்டது என்ற காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். வாருங்கள், இதுதான் ஆசாரிப்பு கூடாரம். ஒரு இப்படித்தான் இருந்திருக்கும் என்று இல்ல, ஓரளவு இப்படியா இருந்திருக்கலாம் என்று அது சொல்லப்பட்டது. அதில் பிரகாரம், பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம் என்று மூன்று இடங்கள் உண்டு. அவை ஆசாரிப்பு கூடத்திலே மூன்று பகுதிகளை நாங்கள் காணலாம். பிரகாரம், பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம். இது மனிதனுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு ஒப்பானதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துக்கு, மூன்று காலத்துக்கும் ஒப்பானதாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அறவே இந்த பிரகாரத்தின் முதல் பிரகாரத்திலே செல்லும்போது அங்கே சொல்லப்படும் மூன்று முக்கிய பொருட்கள் என்றது, ஒன்று வாசல், அடுத்தது பலிபீடம், அடுத்தது வெண்கல தொட்டி. வாசல், பலிபீடம், வெண்கல தொட்டி, மூன்று காரியங்கள். ஆகவே பரிசுத்தலத்தில் முக்கியமான மூன்று பொருட்கள் தூபபீடம், சமூக தப்பத்து மேஜை, பொன் குத்துவிளக்கு. மூன்று காரியம், இந்தியாவில் பொன் குத்துவிளக்கு, தூபபீடம், அப்ப மேஜை. மகா பரிசுத்தலத்தில் முக்கியமான மூன்று பொருட்கள் அங்கே காணப்படுகின்றன, அது உடன்படிக்கப்பட்டு கிருபாசனம், கேருமீன்கள் என்ற காரியங்கள் அங்கே காணப்படுகின்றன. அந்த உடன்படிக்கை பட்டியலே உள்ள பொருட்கள் மூன்று, எல்லாம் மூன்று மூன்றாய் வருகிறது. பாருங்கள், கற்பலகை, கயல், ரெண்டு ஆண்டவர் சொன்ன அவர்களுக்கு கற்பனை அவளை கொடுத்த கற்பனைகள், 10 கற்பனைகள், ரெண்டு பலகைகள். அடுத்தது மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனி துளித்த குவள். வாசஸ்தலத்தின் மூடு திரையை காப்பதற்கு மூன்று திரைகள் அங்கு செய்யப்பட்டன. அது ஆட்டு மயிரால் செய்யப்பட்ட திரை, சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல், தகசு தோல். இது மூன்று காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமில்ல, ஆசாரப்பு கூடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள உலோகங்கள் மூன்று, அவை வெண்கலம், வெள்ளி, சுத்தப்பொன்.
பாருங்கள், ஆசாரிப்பு கூட்டத்திலே பயன்படுத்தியுள்ள நிறங்கள் மூன்று, ஒன்று சிவப்பு, ரத்தாம்பர நிறம், இளம், இதெல்லாம் நீங்கள் யாத்ராமத்திலே பார்க்க முடியும். சாலமோனுக்கு சொன்ன ஆலயம் இல்ல இது. இஸ்ரவேல் மக்களை தேவன் அழைத்து கொண்டு வந்து கட்டளைகளை கொடுத்து தேவன் மலையிலே சொன்ன காரியத்தை இப்படியா நீ இருக்க வேண்டும், இது நிரந்தரமா இருக்க வேண்டியல்ல, இவர்கள் போற போற இடங்கள்லாம் பேத்து கொண்டு போய் இந்த இடத்தை இவர்கள் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, அது பிரகார தூண்களில் பகுதி மூன்று, வெண்கல பாதம், சித்தி மரம், வெள்ளி குமுள். பரிசுத்தலத்தில் தூண்களிலே பாகம் மூன்று, அது மரம், வெண்கல பாதம், மூட்டப்பட்ட பொற்தகடு. மகாபரிசுத்தலத்தில் தூண்களின் பாகங்கள் மூன்று, ஒன்று வெள்ளி பாதங்கள், சித்தி மரம், பொன்னாலான மேல்தகடு. அந்த மூன்று இலக்கம் ஆசாரிப்பு கூடத்திலே எல்லா இடங்களிலும் அடங்கியிருப்பதை பார்க்கலாம். இதை கிறிஸ்து தேவனின் இசைவுக்கும் மைமைக்கும் அடையாளமாகவே இது இருக்கின்றது. ஆகவே ஆசாரிப்பு கூடத்திற்குள் இருக்கும் முக்கிய பொருட்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஏழு காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது அங்கே சொல்லப்பட்டது பலிபீடம். பலிபீடம் என்று சொன்னால் இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், யாத்ராமம் 27 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராம் 27 அதிகாரம், இதுல ஒன்றிலிருந்து நீங்கள் 8 வசனம் வரை இந்த காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. முதல் 1-2 வசனத்தை மட்டும் வாசிப்போம், மீதியை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள்.
ஐந்து முழ நீளமுள்ள ஐந்து முழ அகலமாக சீத்தி மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் மூன்று முழ உயரமாய் இருப்பதாக. அதன் நாலு மூளைகளும் நாலு கொம்புகளை உண்டாக்குவாயாக. அதன் கொம்புகள் அதனோடு ஏகமாய் இருக்க வேண்டும். அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும். அதன் சாம்பலில் எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் சின்னிகளையும் முள் துரடுகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்குவாயாக. அதன் பனிமுட்டுகள் எல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக.
சரி, இப்படியா ஆண்டவர் எப்படி செல்ல வேண்டும் என்று அங்கே கட்டளையிடுகிறார். அதுக்கு ஒரு அளவு கொடுக்கப்பட்டது. நோவாவை குறித்து ஆண்டவர் அழைக்கும் போது கப்பலை இந்த அளவிலே செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அந்தந்த அளவிலே செல்லும் போது அது மிதந்தது. இந்த உலகத்திலே டீட்டான் என்ற ஒரு பெரிய கப்பலை செய்தார்கள். மிக சொகுசான ஆடம்பரமான எந்தவித சேதம் வராது என்று சொன்னார்கள். அது என்ன நடந்தது? பிடிபட்டு 8000 மறித்து போனார். ஆனால் தேவன் அளவு கொடுத்தால் அது சரியானதா இருக்கும். ஆகவே ஆண்டவர் இந்த பலிபீடத்தை செய்யும் போது அங்கே மோசேக்கு இந்த அளவை மலையில் வைத்து கொடுக்கிறார். அது மலையில வைத்து கொடுத்த போது மோசே வந்து அப்படியே செய்யவில்லை. அதை என்னென்ன அளவில் சொன்னாரோ அதை வந்து சொல்லும் போது ஆண்டவர் அந்தந்த ஆட்களை அணி பரிசுத்தாவினர் நடத்தி அந்தந்த ஞானத்தை கொடுத்து அந்தந்த காரியங்களை வேலைப்பாடுகளை செய்தார்கள். நிரந்தரமானது இல்லை. அவர் போற எங்க அவர்கள் வனாந்திரத்திலே பயணம் செய்யும் போது இந்த காரியம் நடக்கிறது. அப்ப வைரத்தினர் பயணம் செய்யும் போது நிரந்தரமா இருக்காது. எங்க போறார்கள் எங்க போய் மேகம் எழும்போது பிரயாணப்படுவார்கள். மேகம் நிற்கும் போது அந்த இடத்துல கூடாரம் போடுவார்கள். அப்ப கூடாரம் போடுறதுக்கு முதல் தேவனுடைய கூடாரத்தை அவர்கள் போடுவார்கள். அதிலே கொடுக்கப்பட்டதுதான் அது. அந்த மாசம் பட்டும்படி தேவன் கொடுத்தது முதலாவது என்ன காரியம்? பலிபீடம். அதிலே ஒரு அளவை ஆண்டவர் கொடுக்கிறார். ஐந்து முழ நீளம், ஐந்து முழ அகலமாய் சீத்து மரத்தால் பலிபீடத்தை உண்டு பண்ணார். ஆனால் சாலமோன் ஆலயத்தை கட்டும் போது கேதுருமனத்தை தான் கட்டினான். சீத்தி மரம் எல்லா இடங்களிலும் காடுகளிலே இருக்கும். அதே சீத்து மரமான எங்களைத்தான் தேவன் தெரிந்து கொண்டார். ஆனா ஆலயத்துக்கிட்ட கேதுரு மரத்தை தான் அங்க பயன்படுத்தினார் சாலமோன். இங்க அவர் சீத்தி மரத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அது காட்டுல எந்த இடத்துலயும் கிடைக்கக்கூடிய ஒரு மரம். கேதுரு மரம் விலையான மரம், ஆனா இது சீத்தி மரம் அவ்வளவு விலை உள்ள மரம் அல்ல. எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடிய மரத்தை ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. சீத்தி மரத்தால் இதை செய்வாயாக. செய்து என்னது? உண்டு பண்ணுவதாக. அது சதுரமும் மூன்று முளை உயரமாக இருப்பதாக. அது நாலு முளைகளும் நாலு கொம்புகள் உண்டாக்காக. அது கொம்புகள் அதனோடு ஏகமாக இருக்க வேண்டும். அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும். அது முழுவதுமாய் வெண்கல தகட்டால் அன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பங்களோ இதுகளை இல்லை. எதோதிகளை வைத்து அடித்து இதன்றுதான் வெண்கலத்தினால் மூடி இருப்பார்கள். எவ்வளவு கடினமான வேலை செய்தால் செய்யிருப்பார்கள். அது சாம்பிள் எடுக்கிற கரண்டிகள் எதிகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை அவங்க சொல்றார். ஆனால் இது எதிரால் அதுல என்ன செய்ய வேண்டும் என்றால் பலிகள் தணிக்கப்படுவ வேண்டும். அப்பலிகள் தணிக்கப்படுவதனால் அது பலிபீடம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கிறிஸ்துக்கு நிலா இருக்கிற காரியங்களை குறித்து நான் சொல்லி உங்களுக்கு விளங்கப்படுத்திய கடன் செல்ல விடுந்தேன். எபிரேயர் நிருபம் 13:10 எடுத்துக் கொள்ளுங்கள். அங்கே என்ன சொல்ற முதல் பகுதியை மட்டுமாற்றால் காணும்.
நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவர்களை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை.
நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று சொன்னால் பலிபீடம் ஆறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பலியானார். பாவம் இல்லாதவர் பாவங்களை சுமந்து தீர்த்தார். அந்த பிரகாரத்தில் முன்னுக்கு வரும்போது முதலாவது நாங்கள் வாசலை விட்டு வரும்போது முதலாவது சந்திக்கிற இடம் பலிபீடம். நாம் இன்றைக்கு ஆலயத்துக்கு வரும்போது கூட என்ன ரத்தம் நான் கழுவப்பட்டு தான் பெறுகிறோம். எங்களை தேடி வந்து அவருடைய ரத்தம் கழுவி எங்களை பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து விட்டது என்றால் அவர் சிலுவையிலே எங்களுக்காய் பலியானார். ஆகவே அது என்ன செய்ய வேண்டும்? அவரே பலிபுடவும் அவரே பலியும் பலியும் ஆனார். பலிபுடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது மேல் பாவத்துக்கு செலுத்தப்படுகிற பலி உடனே தணிக்கப்பட்டு போகும். ஆனால் பலிபீடம் என்பது பாவத்தை பரிதவிக்கும் இடம். அதுபோல உலகத்தில் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அவன் அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு பாவமிமற்றை அருள்வதென்று இயேசுவே பலிபீடம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பலிபீடத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒப்புமை இங்கே காட்டப்பட்டுள்ளது. இரண்டாவது காரியம் இங்கே சொல்லப்படுகிறது, வெண்கல தொட்டி. தொட்டி அந்த போட்டிருக்கு. அது தொட்டி அந்த நாளில் என்ன மாதிரி அமைப்பில் செய்தார்களோ தெரியாது. ஆகவே ஒரு இதாக போட்டிருக்கிறது. இந்த தொட்டியை குறித்து யாத்திரா 30 நாங்கள் எடுத்துக்கொண்டால் 17-21 வரையும் அந்த காரியத்தை சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 1-2 வச்சு வாசித்து கடன் சொல்வோம். யாத்திராகம் 30:17-21 வரை.
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, அழுவுறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்துக்கும் கழிவிடத்துக்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக. அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது கர்த்தருக்கு தகனத்தையும்
பலிபீடத்தையும் ஆராதனை செய்யும் சேரும் போது அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரால் தங்களை கழுவுக்கிறவர். அப்ப தொட்டி அங்கே என்னத்துக்கு வைக்கப்படுகிறது? அப்ப தொட்டி என்ற காரியத்திலே பார்த்தால் அது அந்த தொட்டியை குறித்து பார்த்தால் அது முழுவதும் வெண்கலத்தால் செய்யப்பட்டது. முதல் பலிபீடம் பார்த்தோம், மரத்தால் செய்யப்பட்டு வெண்கலத்தால் மூடப்பட வேண்டும். இது தனிய வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். இதுக்கு இதுக்குன்னு குறிப்பிட்ட அளவோ வடிவமோ கிடையாது. முதல் இதுக்கு பலிபீடத்துக்கு ஆண்டவர் அளவை சொல்லியிருக்கார். ஆனா இங்கே வெண்கல தொட்டியை சொல்லும் போது அவர் எந்தவித அளவையும் சொல்லவில்லை. தனி வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். இதுக்கு தொட்டி போன்ற மேற்பாகமும் பாதமும் என்கிற அடிப்பாகம் மட்டுமே உண்டு. அது எப்படி இருந்தது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இது தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இது ஆரோனும் மற்ற அவன் குமார்களும் வாசஸ்தலத்துக்கு செல்லும் முன் தங்கள் கைகளை கழுவி சுத்திகரிப்பதற்க மட்டும் இது வைக்கப்பட்டது. இதற்கு சுமக்கும் தண்டுகள் இல்லை. பலிபீடத்தை பார்த்தால் அங்க 4 வளையங்களை செய்து அதை பொருத்துவாக அதை தூக்கி சுமக்க வேண்டும். ஆனால் வெண்கல தொட்டிக்கை சுமக்கிறதுக்கு எந்தவித இதுகளும் கொடுக்கப்படவில்லை. அளவும் கொடுக்கப்படவில்லை, அங்கே இதுவும் கொடுக்கப்படும். கொஞ்சமேனும் இதில் மரம் கிடையாது. ஆகவே வெண்கலம் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. இவ்விதத்தில் இருந்து ஒரு பகுதியை நாங்கள் பார்ப்போம். எபேசியர்களின் நிருபம் 5 எபேசியர் 5 26-27
தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிள்ளையற்றதுமான மகிமை உள்ள சபையை சபையாக அதை தமக்குள் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதுக்காக ஒப்பு கொடுத்தார்.
தம்மை தாமே அதுக்காக ஒப்பு கொடுத்தார். ஆகவே இங்க பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால், நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கும் பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்ததும் பிழையற்றதுமான மயமுள்ள சபையாக அதை தமக்கு நிறுத்திக் கொள்வதற்கும் தன்னை தம் அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்ப இங்கே சொல்போது அங்கு நியாய தீர்ப்பு குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அதுக்கு ஒப்புவம நியாய தீர்ப்பு குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே அது மாத்திரமல்ல, இந்த வெண்கலத்தில் நல்லா துளைச்சி தந்தால் அது எங்கள் முகத்தை நாங்கள் பார்க்க முடியும். அவரை கண்ணாடி தொட்டி என்று கூட இதுக்கு பேருண்டு கூறலாம். ஆனால் வெண்கல தொட்டியில் தண்ணீர் இல்லாட்டி அதுல ஒன்றுமே பிரிய சொன்னது. தண்டை போட்டு அது தண்ணீரை நிற்கிறதுக்காக, அதை எங்களை சுத்திகரிக்கிறதுக்காக அது வைக்கப்படுறது. ஆகவே வேத வசனமும் பரிசுத்த ஆவியையும் அங்கே காண்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாங்கள் எதையுமே ஒன்றுமே செய்ய இந்த காலத்தில் முடியாது. அவை முழங்காட்டும் வெண்கலம் போல வேதவசனம் நமது சுபாவ மனிதனை தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. நீங்க எடுக்கிறது யாக்கோபு 1:23 பார்த்த அந்த காரியத்தை குறித்து பாருங்க. இந்த தொட்டியிலே மரம் இல்லை, அதுபோல வேதவசனத்திலும் சிறிதளவும் மனுஷியம் கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த தொட்டி பாதத்தின் மேல் நின்றது என்பது அசன் ஸ்திரத்தன்மையை காண்பிக்கிறது. ஆகவே வேத வசனம் என்றும் சாய்வதில்லை, மாறுவதில்லை. அது மாத்திரமில்ல, தொட்டிக்கு சுமக்கும் தண்டுகள் இல்லை. வேத வசனத்தை யாரும் முட்டுக் கொடுத்து தூக்க வேண்டியதில்லை, மாறாக வேத வசனமே நம்மை சுமக்கிறது. தொட்டிக்கு நீளம் அகலம் உயரம் குறிப்பிடவில்லை. கர்த்தரின் வேதத்திற்கும் நீளம் அகலம் உயரம் ஆழம் எதுவுமே கிடையாது. ஆகவே சாதாரணமாய் தொட்டிவிட்டு தொட்டித்தானே தண்ணி கழுவுறதுக்கு வைக்கிறதாங்க நாங்கள் பார்த்து விட்டு போனால் அதிலே ஒரு பிரயோஜனம் இல்லை. அது என்னத்துக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, அது எங்கே புதிய பாடல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்ற காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே தொட்டி வைக்கப்பட்டதன் நோக்கம் சுத்திகரிப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. தொட்டி சுத்திகரிக்காது, தண்ணீரே சுத்திகரிக்கிறது. ஆகவே வசனம் பரிசுத்தாவின் நிறைவோடு போகும் போதே சுத்திகரிப்பு உண்டாகிறது. தொட்டி வேதவசத்தையும் தண்ணி ஞானசானத்தையும் 5:26 தண்ணீரை குறிக்கிறது. மூன்றாவது பார்த்தால் குத்து விளக்கு. தொட்டி சேர்த்து அங்கே பரிசுத்தலத்துக்கு செல்லும் போது அங்கே இடது பக்கத்தில் இருக்கிறது என்னது? குத்து விளக்கு, தூபபீடம், அப்ப மேசை. ஆகவே இது யாத்ராமம் 25:31 41-44 வரையும் இதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு வசனத்தை இரண்டு வசனத்தை நாங்கள் வாசி கடன் செல்வோம்.
பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கை உண்டாக்குவாயாக, அது பொன்னினால் அடிப்பு வேலையால் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும், 3 விளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும்.
சரி, பாருங்க, குத்து விளக்கை குறித்து இங்க கீழே போட்டிருக்கேன். அந்த குத்து விளக்கு 7 அகல் விளக்காய் இருக்க வேண்டும். மொட்டுகள் பூவேலை பாடுகள் இருக்க வேண்டும். இப்படியாக அந்த இருந்திருக்க மாட்டேன் சொல்லவில்லை, இப்படியாக இருந்திருக்கலாம் என்று அதே ரெஃபரன்ஸ்படி சொல்லப்பட்டது. ஆகவே அங்கே பலிபீடம் பத்து முதல் சத்தம் பலிபீடம் எப்படி இருக்கும் என்று, ரெண்டாவது நாங்கள் பார்க்கிறோம் தொட்டியை குறித்து பார்க்கிறோம் அது எப்படி வளைவென்று தெரியாது சொல்லப்படவில்லை. மூன்றாவது பார்த்தால் குத்து விளக்கு பரிசுத்த தலத்திலே குத்து விளக்கு இருக்கிறது. அப்ப அந்த குத்து விளக்கை பார்த்தால் அது 7 அகல்களாக இருக்க வேண்டும். 3 இடது பக்கத்திலும் மூன்று வலப்பக்கத்திலும் நடுவில் ஒன்றுமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். குத்து விளக்கு உண்டாக்குவாயாக, அது பொன்னினாலும் அடிப்பு வேலையுமா செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படும். சரி, இதை குறித்து இன்னுமா யாத்ரா 37 யாத்ரா 27 லேவி ஆரம்பத்தில் எல்லாவற்றிலும் சொல்லப்படுகிறது. அப்படியானால் இது ஏன் குத்து விளக்கு அங்கே பரிசுத்தத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், வெளிப்படுத்தல்கள் வரும்போது குத்து விளக்கை குறித்து என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்துதல் 13:13 நாங்கள் வாசித்து கேட்போம். வெளிப்படுத்தல் 13:13-20 யோவானுக்கு தேவன் அங்கே வெளிப்படுத்துற காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது.
அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலே இதயங்கி கருத்து மார்த்தரையே கொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரன் கொப்பானவரையும்
கண்டேன்.
என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்களின் இரகசியத்தையும் உள்ளது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்களும் 7 சபைகளாம்.
பாருங்கள், இங்கே குத்து விளக்கை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே யாத்ராமத்திலே சொன்ன காரியத்தை வெளிப்படுத்தி குத்துல வரும்போது குத்து விளக்கு என்று சொன்னால் அங்கே என்ன எப்படி இருக்க வேண்டும்? சபையை குறித்தும் அதை தூதர்களை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டதை சொல்லப்பட்டது. காண்கிறார் ஜோவான், காண்கிறார் தரிசனமா, அதை கண்டுதான் அந்த வெளிப்படுத்த காரியத்தை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே இது ஒரு தாளந்து பொழுதுநாள் செய்யப்பட வேண்டும். இந்த குத்து விளக்கு அடிப்பு வேலையாக செய்யப்பட வேண்டும். நடுத்தாண்டிலிருந்து பக்கத்தில் 3-6 கிளைகளால் இருக்க வேண்டும். 7 அகல்களாய் அது இருக்க வேண்டும். பழம், மொக்கு, பூ போன்ற அம்சங்களுடன் இது விளங்க வேண்டும். சும்மா அப்படியே செய்யக்கூடாது. பூ வேலை இதாய் மொக்குகளாய் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுது. ஆனால் முதல் பார்த்தது போல இந்த வெண்கல தொட்டிக்கு அளவு இல்லாத போல இதுக்கும் அளவு இல்லை. எந்தவித அளவும் கொடுக்கப்படவில்லை. அது மாத்திரமில்லை, அதை சுமத்ததுக்கு தண்டுகளோ இதுகளோ சொல்லப்படவில்லை. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்படி என்று சொன்னால் குத்து விளக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்தலை பற்றி பார்க்கிறோம். குத்து விளக்கும் தண்டுகள் விசுவாசிகளையும் குறிக்கிறது. உலகத்திலே ஒளியா இருக்கிறார், நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறோம். அவர் உலகத்துக்கு நானே மெய்யான ஒளி என்று சொல்கிறார். ஆனால் இங்கே பார்த்தா நாங்களே உலகத்துக்கு வெளிச்சம். குத்து விளக்கு தண்டிலும் கிளையிலும் மொக்கு, பூ, பழம் என்ற வடிவம் அது எங்கள் வாழ்க்கையிலே கனிவுள்ள, கனி தருகிற ஜீவியத்தையும் பூரணத்துவம், 7 என்ற அங்கு பூரணத்துவத்தையும் அங்கே குறிக்கிறது. அது மட்டுமல்ல, விசுவாச வாழ்வு வளர்ச்சிக்கு கனி தரும் ஜீவியம் பூரணமாய் ஏற்பட வேண்டும் என்றால் வேதமே வெளிச்சம், பாதைக்கு தீபமாயிருக்கிறது. ஆகவே பிரகாரத்திலே பார்த்தால், இந்த பிரகாரத்தை நீங்கள் பார்த்தால் அங்கே என்ன இருக்கும்? சூரியன் இருக்கும், சந்திர வெளிச்சம் இருக்கும், வரும். ஆனால் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு வெளிச்சம் இல்லை, குத்து விளக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அதுபோல நீங்கள இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கு. குத்து விளக்கு தனி பொன்னினால் செய்யப்பட்டது. அது மாத்திரமல்ல, வேதம் பொன் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. வேதத்துல வசனங்களை எல்லாத்துலையும் எடுக்க முடியாது. குத்து விளக்கு ஒரு தாளந்து பொன் செய்யப்பட்டது. வேத வசனமும் விலையேற பெற்றது. அது மாத்திரமல்ல, 7 அகல் பூரணத்தை குறிக்கிறது. வேதசமம் குறைவற்றது. ஆகவே 3 காரியங்களை குறித்து பார்த்து விட்டோம். பலிபீடம், தொட்டி, பிரகாரத்திலே பார்த்து விட்டோம். அங்கே அடுத்தது நாங்கள் பார்த்தால் பரிசுத்தலத்திலே குத்து விளக்க பார்த்து விட்டோம். அடுத்தது சமூகத்து அப்பத்து மேஜை. அந்த மேசை குறித்து அயாத்திராம் 25 23 30 வரை அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் 1-2 வசனத்தை வாசிப்போம்.
சீர்த்தி மரத்தால் ஒரு மேஜையையும் பண்ணுவாயாக, அது 2 முழ நீளமும் 1 முழ அகலமும் 1.5 முழ உயரமுமா இருக்க கடவுள். அதை பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திறனையை உண்டாக்கி சுற்றிலும் அதற்கு 4 விரற்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன்னினால் திறனையும் உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை பண்ணி அவைகளை அதன் 4 கால்களுக்கு இருக்கும் நாலு மூளைகளிலும் தைக்க கடவாய்.
சரி, இப்படியே பார்த்து கொண்டு போனால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற காரியத்தை ஆண்டவர் அளவு கொடுக்கிறார். குத்து விளக்குக்கும் வெண்கல தொட்டிக்கும் அளவு கொடுக்கல, தூக்கிட்டு போறதுக்கு கம்பு அளவுகள் தேவையில்லை சொல்லப்போ. இதுல சமூகத்தப்ப மேஜையை செய்யும் போது அவர் என்ன சொல்லுகிறார், அதை எப்படி நீளம் அகலம் உயரம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அதை சீத்தி மரத்தால் மட்டும்தான் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல அதன் அளவை அநீளம் அகலம் உயரத்தை அவர் கொடுக்கிறார். கொடுத்துப்பட்டு அதை எப்படியால் மூட வேண்டும், பொன் தகட்டால் நீ மூட வேண்டும் என்று, அது பொன்னினால் திறனைகளை உண்டாக்க வேண்டும் வேண்டும் என்று, அதை 2 சீத்தி மரத்தால் நீ கட்டைகளை போட்டு அதை தூக்க வேண்டும் என்று காரியத்தை சொல்லுகிறார். ஆகவே இதை குறித்து யாத்திரா 37 அதிகாரத்திலும் 10-17 வரை இந்த காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் இது புவி ஏற்பாட்டிலே என்னத்தை குறித்து அங்கே எங்களுக்கு காட்டுகிறது என்று சொன்னால், நாங்கள் எடுத்துக்கொள்வோம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6 யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6 35 வசனம்.
இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் தானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான்.
சரி, பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி, இது மேசை என்னத்துக்கு ஆசைப்பட்டது, அப்பங்கள் வைக்கிறதுக்காக மட்டும் செய்யப்பட்டது, ஆகவே அப்பமேஜி என்று சொல்லப்படுது. ஆகவே அங்க என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் சொல்றார், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருவன் ஒரு காலம் பசையடையான், என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். அது மட்டுமல்ல 48-51 வசனம் வரையும்
உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்திறங்கின அப்பம் இதுவே, நானே வானத்திலிருந்திறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே
என்றார். எப்படியான காரியங்களை எப்படி ஓமனா எத்தனை காரியத்தை எப்படி அவங்க சொல்லி இந்த காரியத்தை அவர் சொல்லியிருக்கார். 55-58 வரையும் வாசி பாருங்கள், அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது.
என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன், ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான், வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ எந்த நெஞ்சும் பிழைப்பான் என்றார்.
பாருங்கள், அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இப்படியான அப்பமேஜை செய்து அப்ப காரியங்களை செய்யும் போது நான் மன்னாவை உங்களுக்கு கொடுத்தேன், அந்த தூதரனை அப்பத்தை உங்களுக்கு கொடுத்தேன், அதை புசித்தவர்கள் மரித்து போனார்கள், ஆனால் ஆண்டவர் இங்கே வந்து சொல்லும் போது நானே வானத்தில் இருந்த ஜீவாப்பன், இதை புசிக்கிறவன் ஒரு காலம் சாக மாட்டான். அங்க வனாந்திரத்திலே அவள் புசித்த மன்னாவை போல அல்ல, என் மாமிசம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது என்ற காரியத்தை அங்க ஒப்புவமாய் சொல்ற காரியங்களை குறை பார்க்கிறோம். சரி, இந்த மேஜை இயேசு கிறிஸ்துவை காண்கிறது. மரமும் பொண்ணும் அவர் மனுஷத்தையும் தெய்வீகத்தையும் வெளிப்படுத்துகிறது. அவர் நம்மை போஷிக்கிறவர், நம்மை போஷிக்கிற தேவர். அது மட்டுமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்க அந்த வசனத்திலே 12 அப்பங்கள் வைக்கப்பட வேண்டும், அங்காலே 6 இங்காலே 6 வைக்கப்பட வேண்டும். 12 அப்பங்கள் சொன்னால் இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு 12 பேர் அடையாளமாக இருக்கிறது. அந்த அப்பங்களே ஒரே அளவாக இருந்தன. கர்த்தர் சுமத்தில் வருகிற யாவரும் சமமானவர்கள், சின்னவன் பெரியவன் என்ற காரியங்கள்
ஜப சமத்திலே இல்லை. பணக்காரன் ஏழை கட்டியன் உயரமானவன் துக்கியானவன் மெல்லியவன் ஒரு வித்தியாசம் இல்லை. நம் தேவனிடத்திலே வருகிற யாவரும் ஆண்டவரே நாம் பாவி என்ற போது அவர் ரத்தினால் கழுவப்பட்டு அவருடைய மாம்சத்தை புசிக்கிறதுக்கு அவர் ஜீவாப்பமாக வந்தார். இந்த ஜீவாப்பம் ஜீவாப்பமாய கிறிஸ்து நிழலாய் இருக்கிறது. இந்த அந்த அப்பத்தை எப்படியா அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மெல்லிய மாவினால் செய்யப்படவே அது புளிப்பில்லாமல் இருக்க வேண்டும், ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டும். உடனே அரைச்சி உடனே செய்ய வேண்டிய காரியம். ஆகவே இந்த இரண்டுக்கும் முக்கியமானவை என்னன்னு சொன்னால் கோது மணியானது நேரத்தில் வென்று செத்தாலோ இல்லையா அது பலன் கொடுக்க மாட்டார். அதாவது இந்த அப்பங்களை மெல்லிய மாவினால் செய்யப்பட வேண்டும், அது புளிப்பில்லாதாக இருக்க வேண்டும். சரி, அப்ப அப்படி அந்த அதை செய்ய அந்த அப்பத்தை செய்கிற அந்த மாவை என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலாவது இடிக்கப்பட வேண்டும். அப்ப இடிக்கிறப்படன்னு சொன்னா இன்றைக்கு இங்க கிரண்ட் இருக்கு, சிறோல விட்டு வந்தாக்களும் தெரியும் உடல்ல போட்டு இடிக்கிறது, இடிக்க வேண்டும். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும், அது பிசியப்பட வேண்டும். தண்ணீரை விட்டு எண்ணெயை விட்டு உப்பை போட்டு அது என்ன செய்ய வேண்டும், பிசியப்பட வேண்டும். அடுத்தது அது தலையில் வைத்து சூடாக்க வேண்டும். அப்ப இடிக்கப்படுதல் என்று சொன்னால் எங்களோட சுயம் நீக்கிய பின்னர் பசுத்தாவியில் பிசைக்கப்பட்டு ஆடுகள் வழியே பூரணம் அடைந்து அப்பமாக அது மாற வேண்டும். ஆகவே ஆண்டவர் சொல்றார் புளிப்பு இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட. இதை குறித்து புளிப்பு என்பதற்கு வேதத்திலே ஒன்று எடுத்த ஒன்று குறைஞ்ச ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் போல துக்குணம் அல்லது பொல்லாப்பு இந்த காரியங்களை விட்டு நாங்கள் சுயத்தை நீக்க வேண்டும், அது இடிக்கப்பட வேண்டும். பரிசுத்தாவியினால் நாம் பிசியப்பட வேண்டும். அது மாத்திரமில்ல, நாங்கள் புடமிடப்பட வேண்டும். புடமட்டா பொன் சுத்த பொண்ணாக மாறு. ஆகவே நான்கு காரியங்களை குறித்து பார்த்து விட்டோம். அடுத்தது பார்த்தால் தூப பீடம், குத்து விளக்கு, பரிசுத்திலே காணப்பட குத்து விளக்கு, அப்பமேஜை, தூப்படாத அப்பமேஜையை குறித்து நாங்கள் எழுதியிருக்கேன். இந்த சமூகத்து அப்பமேஜை அந்த எழுதியிருக்கு, அந்த அப்பமேஜையை குறித்து சொல்லப்படுகிறது. அடுத்தது நாங்கள் தூப பீடம், அது இங்கே கீழே கொடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த அளவாக இப்படியாக செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுது. சரி, தூப பீடத்தை குறித்து யாத்திரா 30 அதிகாரத்திலே 34-38 வரையும் வாசிக்கிறோம். யாத்ராமம் 30:34-38 வரை.
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி சுத்த வெள்ளை கோலமும் குங்கிலியமும் அல்பான் பிசினுமாகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறைவாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளம் ஏற்றி சுப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆச்சரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி நிலை சந்நிதியில் வைப்பாயாக, அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாயிருக்க கடவுது. இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது, இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாயிருப்பதாக.
பாருங்கள், உங்கள் சொந்த தேவைக்கு இப்படி நீ செய்ய தூப விடுறதுக்கு சொந்த தேவைக்கு இப்படியா செய்யப்படக்கூடாது. அதுல என்னென்ன பொருள் எப்படியா சேர்க்க வேண்டும், என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்ற காரியங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்வார், இந்த தூப வர்க்கமாக இதை எடுத்து போடி அதை செய்து வைப்பார், அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாய் இருக்க கடவுள். எப்படி இருக்க வேண்டும், மகா பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஏதோ மகா பரிசுத்தலத்துக்கு நீ போக போறாய் அப்படின்னு சொன்னா நீ மகா பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அடுத்த வருஷத்துல 37 வருஷத்துல கீழப்பட அது உனக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. அடுத்த வருஷத்துல 38 வாக்க பயங்கரமா இருக்கு, இதற்கு ஒப்பானதை முகர்களுக்காக செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவன் அவன் இறந்து போக வேண்டும் என்று சொன்னவன். அப்ப சொந்த தேவைக்காக அது செய்யப்படக்கூடாது. தூவ முறத்துக்குன்னு தனி வெற்ற விதத்திலே எப்படியா செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் மோசேயை கட்டையிட்டார். எப்படி, சுத்த வெள்ளைக்கோலம் குங்குளியம் அல்பான் பிசின்மாய
கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியை நீ சம நிறையாக எடுத்து செய்ய வேண்டும். இதை நீ சொந்த பாவிக்கும் பாவிக்க கூடாது என்று ஆண்டவர் கட்டளை இடுகிறார். இதை அப்படி என்று சொன்னால் இது என்ன காரியத்துக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5 அதிகாரம் எட்டாம் வசனம்.
அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுர மண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து
பாருங்கள், தங்கள் தங்கள் சுரமண்டங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசத்தை பிடித்துக் கொண்டு. அப்ப அங்கே துவர்க்கத்தை சொன்னது பரலோகத்தில் காரியங்கள் நடக்கிற காரியத்தை குறித்து யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். 8 அதிகாரம் 3-4
வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து கழிவிடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவானுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிட்டு.
இது ரெண்டு வசனத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் என்ன சொன்னால் தூப வர்க்கத்தை குறித்து சொல்றது. ஜபங்களோடு செலுத்தும் மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. இங்க அடுத்த வசனத்தில் பரிசுத்தவானுடைய ஜபங்களோடு செலுத்தப்பட்ட தூ வெளிப்படுத்த புத்தகத்தில் பரலோகத்தில் நடக்கிற காரியங்களுக்கு அங்கு நிழலாட்டமாய் அந்த காரியங்கள் செய்வதை நாங்கள் பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும். ஆகவே இதுவரை கவனித்தவைகளில் இல்லாத புதிய காரியத்தை தூபவிடத்தில் காணலாம். என்று சொன்னால் அதற்கு பொன் திறனை உண்டு பண்ணு என்று யாத்திராவும் 33 சொல்லப்பட்டுள்ளது. தூபகூடம் என்பது நமக்காக பிதாவின் சமூகத்தில் பருந்து பேசும் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. இது கிறிஸ்துவின் ஆசாரிய ஊழியத்தை காட்டுகிறது. தேவன் பிதாவின் வலசுபார்த்து எங்களுக்காய் பருந்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஜப தூபவர்க்கமாய் பரிசுத்தவானுடைய ஜபங்கள் அங்கே தூதர்களுக்கு கண்டு அவருக்கு முன் எழும்பிட்டு என்று நாங்கள் பார்த்தோம். வாசித்த பகுதியில் நமது ஆண்டவர் பிதாவின் வலசுபார்த்தத்தில் அமர்ந்து நமது பலவீனங்களுக்காக பிதாவிடம் பருந்து பேசுகிறார். ஆகையால் நாம் இன்றளவும் பிழைத்திருக்கிறோம். பரிசுத்தவான்கள் தேவனை சுத்தி சேரும் செய்வது தூபபடுமே. ஜபங்களை பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் அங்கே மகாபரிசுத்தலத்துக்கு செல்வதற்கு வழியை வகிக்கிறது. சரி, 6வது காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அங்கே அடுத்த என்ன சொல்றது? மகாபரிசுத்தலத்தை உடன்படிக்கை மட்டும் அங்கே சொல்லப்படுகிறது. அவை அதான் அந்த கீழே போட்டிருக்கேன். பெருமீன்கள் இருக்கிறது போல அது ஒன்று ஒன்று காத்து கொண்டிருப்பது போல அது ஆண்டவர் ஜாத்ராமத்தில் சொன்ன காரியத்தை குறித்து அப்படியே அங்கே செய்யப்பட்டிருக்கு. பாருங்கள், ஜாத்ராம் 25:10-16 நீங்கள் எல்லாத்தையும் வசிக்கல. 10:11
ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாயிருப்பதாக. அது எங்கும் பசும்பொன் தவட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி.
அங்கு 4 பொன் வளையங்களை உண்டாக்கி மூலியை போட்டு 2 கடியை போட்டு சீத்து மரத்தினால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் தடி கூட பொன் தகட்டால் மூடப்பட்டிருக்க வேண்டும். தண்டுகளை மூடி சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் வளையங்களிலே பாச்சக்கரவா என்று சொல்லப்படுறது. அது பெட்டியிலிருந்து சொல்லப்படாமல் அது வளையங்களிலே இருக்க வேண்டும். அந்த தடி சுழறக்கூடாது, அப்படி இறுக்கமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்ற. பாருங்கள், இவ்வளவு காரியத்தை ஆண்டவர் சொல்றதுக்கு என்ன காரியம்? இதை நீங்கள் ஜாத்திரா 31:1-5 பார்த்தால் இந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இது என்ன புதிய ஏற்பாட்டிலே என்ன காரியத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கு சொன்னால் எபிரேயர்களின் 9வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சென்றிலிருந்து ஐந்து வரையும் வாசிங்க.
எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது.
ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது.
அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலமிடப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலமிடப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொத்தகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்ந்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை.
எங்களுக்கு எழுதி அப்ப அங்க என்ன காரியம், மூன்று காரியங்கள் உடன்படிக்கப்பட்டியில் இருக்கிறது என்ற காரியத்தை குறித்து புதிய ஏற்பாட்டில சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்ததுனால் அது சீத்தி மரத்தினால் செய்யப்பட வேண்டும். அது உள்ளும் புறமும் பொன் தகட்டால் மூடப்பட வேண்டும் இருக்கும். இரண்டாவது அதுக்கு அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டரை முழ நீளம், ஒன்றரை முழ அகலம், ஒன்றரை முழ உயரமுடையது. அவ்வளையங்களை சுமக்கும் தண்டுகளை உண்டு பண்ணாக அவன் பொன் திறனை உண்டு. ஆனால் இந்த இதுக்கு காரண பெயர்கள் உண்டு. உடன் நிர்மிக்கப்பட்டு என்று சொல்லப்படுகிறது, சாட்சியின் பெட்டி என்று சொல்லப்படுகிறது, தேவனுடைய பெட்டி என்று சொல்கிறது, கர்த்தருடைய பெட்டி என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இதுல மூன்று காரியங்கள் உள்ளன. கற்பனைகள் எழுதப்பட்ட கற்பலைகள், மண்ணா வைக்கிற கொட்பாத்திரம், அடுத்தது ஆரோடு துளித்த கோல். இந்த மூன்றும் இயேசு கிறிஸ்துவுக்கு மூன்று முக்கியமான சிறப்பை நமக்கு இங்கு காண்பிக்கிறது. கற்பனைகள் என்றால் வார்த்தையாகிய கிறிஸ்து. மன்னா என்றால் அது ஜீவ அப்பமாகிய நானே ஜீவ அப்பம் என்று நாங்கள் யோவான்ல பார்த்தோம். துடித்த கோல் அதுக்கு என்ன பண்ணதால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. அப்ப நாங்கள் பார்த்தால் மன்னாவை நீங்கள் அன்றன்றைக்கு நீங்க போய் சேகரிக்க வேண்டும். அது அடுத்த நாள் வச்சா என்ன நினைக்கும், பூச்சி பிடிச்சி விடும். பரிசுத்த நாளுக்கு மட்டும் முதல் நாள் என்ன, நீ ரெண்டு பங்காய் சேர்க்க வேண்டும். அப்ப ஒரு ஆக ஞாயிற்றுக்கிழமை ஓவிய நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருந்ததோ அந்த நாட்களிலே மாத்திரம் அவர்கள் என்ன செய்வார்கள், அதை சேகரிப்பார்கள் ரெண்டு பங்காய். அடுத்த நாள் என்ன செய்வார்கள், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நாட்களை சேகரிக்கும் போது அந்தந்த நாளுக்குரியும் சேர்க்க வேண்டும், பழுத வேண்டும். ஆனால் இங்க வைத்தது என்னது, உடம்படி படுக்கையில் என்ன வைத்தது, மண்ணா. அந்த மண்ணா என்ன வரவில்லை, பழுதாகவில்லை. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவாப்பா நானே என்று சொன்னார். அந்த மண்ணாவை உண்டவர்கள் மறித்தார்கள், ஆனால் நானே மாமிசத்தை கொடுக்கிறேன், என் மாமிசத்தை நீ பசுப்பீர்கள், நீங்கள் மறிக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவே அந்த மண்ணா ஒரு காலம் கெட்டு போகவில்லை. நாமும் அப்படித்தான் இந்த உலகத்தில் இருக்கும்போது மாத்திரமே அழிவையும் மரணத்தையும் காண்கிறோம். ஆனால் பரிசுத்தமாகிய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க விட்டால் அங்கு நமக்கு பிரவேசித்து விட்டால் அங்கு என்ன எங்களுக்கு இல்லை, இந்த உலகத்தில் எங்களுக்கு அழிவும் பிரச்சனையும் மரணமும் நோயும் துன்பங்களும் கஷ்டமும் பிரச்சனை அங்கு என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. அழிவில்லை, மரணம் இல்லை, நிச்சயம் எல்லாம் நிச்சயமாக்கும். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே உடன்படிக்கையின் நாயகராயிருக்கிறார். கடைசியாக கிருபாசனத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். யாத்திரம் 25 அதிகாரத்தில் 17 வசனத்திலிருந்து 22 வசனம், நீங்க 1-2 வசனத்தை வாசிப்போம்.
பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக.
பசும் பொன்னினாலே செய்வாயாக.
அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க கடவுள். பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக.
சரி, பாருங்கள், இந்த கேருமீன்கள் எப்படியா செய்ய வேண்டும், அது ஒன்று ஒன்று பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அது புழு எந்தவித மரமும் கலக்க கூடாது. பசும் பொன்னால் தொட்டி செய்யும் போது வெண்கலத்தினால் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுது. இங்கே சொல்லப்பட்டு பசும் பொன்னால் கேருமீன்களை நீ செய்ய வேண்டும். அவர் தேவனுடைய கூடாரம் விலையேறப்பட்டது. வேலையின் கூடாரம் அல்ல, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அது விலையேறப்பட்டது. அப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு இதெல்லாம் எங்க இருந்தது, எகிப்து தேசத்தில் அடிமையில் இருக்கும் போது அவர்களிடத்திலிருந்து வாங்கி வந்தது. ஆகவே இதை குறித்து 37:26, 40:40, லேவியாரம் 16:16 இந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டிலே எங்கே இதை பற்றி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயருக்கு 4:4, எபிரேயர்கள் நிருபம் 4:6, எபிரேயர் 4:16.
ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏசு சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும்.
எந்த சேர்க்கா? கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் என்று சொல்லப்படும். அப்ப உடன்படிக்கை பெட்டி பகுதியை மூடும் அளவுக்கு பசும் பொன்னினால் செய்யப்பட்ட மூடிக்கு கிருபாசனம் என்று பெயர். ஆகவே இது ஒரு ஒரு காரியம் நான் சொன்ன போல ஒரு மரம் இல்லை, கிருபாசனத்தில் மரம் இல்லை. ஆகவே இரண்டும் ஒவ்வொரு பனிமுட்டுகளை அறிந்து கொள்ளுங்கள். இந்த கிருபாசனம் பிதாவிய சிங்காசனத்தை காண்பிக்கிறது. பிரமாணத்தின்படி துல்லியமாக நியாயம் தீர்க்கிற தேவன் நியாய தீர்ப்புக்கு மதில் கிருபையை வழங்குகிறார் என்பதை கிருபாசன் நமக்கு உணர்த்துகிறது. இது கிருபையின் காலம். அன்றைக்கு ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தன் பாவ நிவர்த்தி செய்யும்படி தனக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் பழியிட்டு ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகாபரிசுத்தலத்துக்கு அவன் என்னென்ன ஆடை அணிய வேண்டும், எப்படியான காரியங்களை செய்ய வேண்டும், எப்படியான எல்லா காரியமும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் அவன் செல்லுவான். அப்படி மறுத்தானால் அவர்களோட காலிலே ஒரு கயிறு கட்டிப்பார்கள், அங்கே இழுப்பார்கள். மணியும் பழமும் மணியும் பழமும் என்று சொல்லி அவர்கள் ஆடையும் குறிப்பதில் சொல்லப்பட்டது. அப்ப அவன் இழுத்துக் கொள்ள வேண்டும், அவன் மறித்தால் இழுத்துக் கொள்ள வேண்டும். அப்படியாய் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே மகாபரிசுத்தலை செல்வதற்கு இத்தனை காரியங்களும் இருந்தால் நாங்கள் செல்ல வேண்டும். முதல் வாசல் வெல்ல வேண்டும், பலியிடப்பட வேண்டும், அதேத்தில தொட்டியிலே கழுவி நாங்கள் சுத்திகரிக்க வேண்டும், குத்து விளக்கு அங்கே எரிஞ்சு வெளிச்சமாக இருக்க வேண்டும். அதேத்தில உடன்படிக்கை பட்டியலே எந்தவித வெளிச்சமும் இல்லை. கர்த்தரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், கர்த்தரோட மகிமை அங்கே வெளிச்சமா இருக்கும், அங்கே தூபபடும் இருக்கும், அப்பமேது இருக்கும். அங்கே தூபப்படுத்திலிருந்து தான் நாங்கள் மகாபரிசுத்தருக்கு செல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு எந்த நிமிஷத்திலும் எந்த நேரத்திலும் எந்த விலையிலும் அப்பா பிதாவே என்று அனுவரே நீ மன்னியும் என்று சொல்லி அவருடைய கிருபாசன தந்தைக்கு மகாபரிசுத்தலத்துக்கு நாங்கள் செல்லக்கூடிய வழியை இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். ஆகவே தேவனுடைய பிரமாணத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் கிறிஸ்து நிறைவேற்றி முடித்தார். உடன்படிக்கையாகிய கிறிஸ்துவுமே கிருபாசனம் இருக்கிறபடியால் தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் பார்க்கிறார் என்பதே பொருள். அவரை விசுவாசிகளுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்பதே வேதம் சொல்லுகிற உண்மை. ஆகவே அது மாத்திரமில்ல, அவன் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவன் அந்த ரத்தத்தை தெளிக்க வேண்டும். அங்க எத்தனை காரியங்களை செய்ய வேண்டும், மிக பயத்தோடு பரிசுத்தத்தோடு அங்கே செல்ல வேண்டும். கிருபையின் காலம், ஆவியானவற்றை காலம். பழைய ஏற்பாட்டிலே மகாபரிசுத்திற்கு எல்லாரும் செல்ல முடியாது, ஆசாரியம் மட்டும்தான் செல்ல முடியும். தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆசாரியா லேவியரா ராஜாக்களா அவர் தெரிஞ்சிருக்கிறார். எவ்வளவு பாக்கியம் உள்ளது ஜனம். அன்றைக்கு அந்த மக்களுக்கு பழைய பள்ளி கிடைக்காத பெரிய பாக்கியம் இன்றைக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கிறார். ஆமே நான் பார்த்தல, இந்த கோழிக்கோட்ல பார்த்தேன். அந்த பேர்ட் ஆட் பிளஸிங் நல்ல வார்த்தைகளை குடித்து காரியங்களை குறித்து சொல்ல ஒரு தரம் ஆமை வந்து சொல்லுது, இன்னொரு பிடிச்சு வச்ச மாதிரி இருப்பாங்க. ஆமே நல்லா சொல்றதுக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதமே அப்படிதான் சொல்ல முடியும். ஆதியில என்று சொல்லப்படுறது ஆமேன்ல முடிகிறது. நான் ஆமே ஆண்டவரை இப்படி செய்யும் எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு கிருபை. நாங்க பழைய ஏற்பாடுல நாங்க இருந்தது அந்த மாபரிசுத்திரத்துக்கு நாங்க செல்ல முடியுமா? முடியாது, ஒருவன் செல்ல முடியாது. இன்றைக்கு நீ நானும் செல்லக்கூடியதால் இப்படியான ஒரு வழியை தேவன் செய்திருக்கிறார். ஆனா அது செய்து அது சொல்லி இந்த காரியமும் புதிய ஏற்பாட்டிலே தேவன் நிழலாய் நிஜமாய் காரியங்களை செய்து முடித்திருக்கிறார். அதுக்கான ஒத்த பாக்கிய காரணங்கள் உண்டு. ஆகவே நாம் பாக்கியம் இல்லை ஜனம், நாம் பாக்கியம் இல்லை ஜனம். ஆகவே தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் செல்லத்தக்கதால் இந்த தேவன் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி சொல்ல போறோம். எல்லோரும் மத்திய சமயத்தில் ஒளிமை நிற்போம். ஆண்டவரே, நாங்கள் பழைய ஏற்பாட்டை பார்த்து இந்த காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவரே, குத்து விளக்கு எப்படி இருக்க வேண்டும், தூப வீடு மட்டுப்படி இருக்க வேண்டும், திருவாசனம் எப்படி இருக்க வேண்டும், சமூகத்தப்பகை எப்படி இருக்க வேண்டும், கழிவீடம் எப்படி இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, அந்த ஆஸ்காருக்கு கூடாரம் என்று சொன்ன காரியத்திலே பார்த்தால், அவர்கள் அந்த நாளிலே பழைய ஏற்பாட்டிலே பார்த்தால் ஆலய குத்துக்கு தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. 12 கோத்திரங்கள் இருக்கிறது பாருங்க, 3 கோத்திரம் இருக்கிறது. யூதா கோத்திரம் தான் கிழக்கு வாசல், கிழக்கு பக்கமா தான் இருக்க வேண்டும். நான் யோசிச்சு பார்த்தேன், இலங்கை தேசத்துல இந்து கோயில்கள் அநேக கட்டுறாங்க, அங்க வாசல் எங்க இருக்கு? கிழக்கு பக்கம் தான் வைக்கிறாங்க. ஆகவே நான் தேவன் இவ்வளவு காரியத்தையும் எல்லாவற்றையும் தேவன் இயேசு கிறிஸ்து வந்து எங்களுக்காக செய்து முடித்து விட்டா, அவருடைய கிருபாஸ்தானத்தை நினைக்கு, அவருடைய பரிசுத்தனத்துக்கு நானும் நெய்யும் செல்லத்தக்கதாய் இன்றைக்கு ஒரு பெரிய வழியை செய்திருக்கிறார். ஆகவே அன்றைக்கு ஓய்க்கப்பட்ட 7 பொருட்கள், 7 காரியங்களை குறித்து இதயத்திலே பார்த்தோம். இந்த காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலே ஆசாரிப்பு கூடாரம் என்றால் என்ன, அதுல என்னென்ன பொருட்கள் இருக்க வேண்டும், என்னென்ன அளவில் இருக்க வேண்டும், என்ன காரியங்களை செய்ய வேண்டும், எப்படியா வெளியினால் செய்ய வேண்டும், பொண்ணினால் செய்ய வேண்டும், இப்படியான காரியங்களை பார்த்த போது தேவன் எப்படியாய் கிருபையாய் எங்களை ஒன்றுக்கும் உதவாத எங்களை, அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்து வந்திருந்த எங்களை சேடுவந்து ரச்சித்து மூட்டுக்கொண்டு இன்றைக்கு அவருடைய சமூகத்துக்கு செலுத்தக்காய், அப்பா பிதாவே மகாபரிசுத்திற்கு செலுத்தக்கதாய் பெரிய ஒரு வழியை இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். அவர் மீண்டும் வரப்போகிறார், அவர் ராஜாதி ராஜாவா வரப்போகிறார். ஏனென்று சொன்னால் உன்னையும் என்னையும் எடுத்துக் கொள்ளத்தக்கதாய், அவர் சபையாய் எடுத்துக் கொள்ளத்தக்கதாய், அவர் மணவாளனாய் மணவாட்டி சபையை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். தேவனே, தேவனுடைய பிள்ளையே நீ ஆய்த்தமா, அந்த தேவனை சந்திக்க நீ ஆய்த்தமா. இப்படியான காரியங்கள் இருந்த விலையே, இப்படியான காரியங்கள் இருக்கல, அவரே ஜீவகமாய் தன்னே பலியாக ஒப்பு கொடுத்தார். எங்களுக்கு பலிபீடம் தேவையில்லை, அப்பத்தின் ஏதோ தேவையில்லை, குத்து விளக்கு தேவையில்லை. அவரே நித்திய வெளிச்சமாய், அவரே மகாபரிசுத்தலத்திலே நித்திய வெளிச்சமாய் இருப்பது போல அவர் எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். நானே மெய்யான ஒளி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். அவர் அது மாத்திரமில்ல, நீங்கள் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறீர்கள், நீங்கள் ஒளி உலகத்துக்கு உப்பாயிருக்க வேண்டும் விதத்திலே அவர் இருந்தபோது அவர் விளக்கி சொல்லியிருக்கிறார். அப்படியான காரியமா நாங்கள் இருக்கிறோமா? நாங்கள் அப்படியா காரியமா இருக்கிறோமா? மற்றவர்கள் பார்த்து எங்களை பார்த்து சொல்ல முடியுமா, இவர் கிறிஸ்துவின் பிள்ளை, இக்கிறிஸ்துவின் பிள்ளை, கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்ல முடியுமா? நாங்கள் உப்பாக இருக்கிறோமா, நாங்கள் வெளிச்சமாக இருக்கிறோமா, அல்ல இருளாக இருக்கிறோமா? இல்லாட்டி அவர் செய்கிறதே நாங்களும் செய்கிறோம், அவருக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்றவர்களாக இருக்கிறோமா? வருகிறோம், ஆராதனைக்கு வருகிறோம், அபிஷேகத்தை பெறுகிறோம், ஆவியானவற்றை அக்கினி அபிஷேகத்தை பெறுகிறோம். நல்லது, தேவையானது. அபிஷேகம் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, ஆவியானவர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே விலையில ஞாயிற்றுக்கிழமை போய் அடுத்த நாய்க்கு வருமளம் வளையும், நீ கிறிஸ்தவனாயிருக்கிறாய், உன் செவ வாழ்க்கை எப்படி? சுத்து விளக்கிலே பார்த்தோம், அது தனி தர்ற வாழ்க்கையா இருக்கிறதே, வாழ்க்கையிலே தனி இருக்கிறதா? இயேசுவோடு உன் வாழ்க்கை இருக்கிறதா? இயேசுவோடு உணவு கொள்ற வாழ்க்கையை தாங்க ஆசாரியன் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை செல்ல வேண்டியதாக, பலி செலுத்த வேண்டியது, பலிபடம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், குத்து விளக்கு நெடுக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், குத்து விளக்கு நூறு அங்கே இருளான் இருக்கு, அக்குத்து விளக்கே அங்கே வெளிச்சமா இருக்க வேண்டும். நீ கிராசிக்கலாம், விளக்கு வெளிச்சமா இருக்கிறதா? நீ உலகத்துக்கு ஒளியா இருக்கிறாயா? இருக்கிற பட்டணங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறாயா? பணி குடிக்கிறாயா? அல்ல, உன்னை பார்த்து கிறிஸ்துவும் வேண்டாம், கிறிஸ்துவ வாழ்க்கையும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறாய். ஆராய்ந்து பார் மகளே, ஆராய்ந்து பார் மகளே. தேவன் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்த தேவன், பரிசுத்திலே வைராக்கியம் உள்ள தேவன். வேதத்திலே பார்க்கிறோம், சீராமன்கள் சீராமன்கள் எல்லாம் சேர்ந்து அவரை பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஆராதித்தர். ஆகவே நாம் பரிசுத்தமாய் வாழுகிறோமா? எங்கள் நடக்கிற பரிசுத்தமாய் இருக்கிறதா? இடிக்கப்பட வேண்டும், அந்த அப்பம் செய்வதனால் இடிக்கப்பட வேண்டும், சுயம் அழிந்து போக வேண்டும். பிசியப்பட வேண்டும். பிறகு அது நெருப்பிலே வைத்து அனல் மூட்டப்பட வேண்டும், சுடப்பட வேண்டும். எந்தெந்த காரியத்தில் நீ சுடப்பட வேண்டியிருக்கிறது, எந்தெந்த வித காரியத்தில் நீ இடிக்கப்பட வேண்டியிருக்கிறது, சிந்திட்டுப்பா. வேத வசனங்கள் ஒன்றும் மறவதில்லை, ஒன்றுக்கொன்று ஜோடி இல்லாமல் இருக்காது என்று வேத வசனம் சொல்லும். என்னை ஆராய்ந்து பாருங்கள், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். நித்திய ஜீவன் அதுக்கு உண்டு. அது மாத்திரமல்ல, என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறது அவைகளே என்று வேதத்தில் சொல்லப்படும். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறாயா? வேதத்தை வாசிக்கிறாயா? வேதத்தை அப்படியே கொண்டு போய் விட்டுவிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அடுத்த கொண்டு வருவோம், எடுத்துக் கொண்டு வருவோம். அனுகிரம் நாம் வேதத்தை ஆராய வேண்டும், வாசிக்க வேண்டும். அங்க தூதர்கள் பரலோகத்திலே தூப வர்க்கத்தை பிரசித்த வாழ்வுகளை ஜபம் தூப வர்க்கமாய் அங்கே சென்றது. உன்னுடைய என்னுடைய ஜபம் தூப வர்க்கமாய் ஜப சமயத்தில் எட்டுகிறதா? எழும்பிச்சு என்று பார்க்கணும். எவ்வளவு கிருபையா மகாபரிசுத்தருக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு வருட சென்ற காரியத்தை எந்த நிமிஷத்திலும் எந்த நேரத்திலும் எவ்வளையிலும் நீ தேவசமத்திலே போய் செல்லத்தக்கதா ஒரு பெரிய ஒரு கிருபையை தேவன் தானிருக்கிற கிருபையின் காலம். கிருபையின் காலம் நீ மறந்து விடாத. பரிசுத்தாவே எடுபடுற நாட்கள் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மகனே, உன்னை வாழ்க்கையில் ஒப்புப்படு. இந்த உலகத்துக்கு கொடியா இருக்கிற பட்டங்களுக்கு வெளிச்சமா, காலுக்கு வேத வசனம், கால்களுக்கு தீபமா வெளிச்சமா இருக்க வேண்டும். சமத்தில் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். எங்கள் வாழ்க்கை தேவனை பிறகு கழிக்கிறதா, மற்றவர்களை தேவனத்தில் வர தவன் இருக்கிறதா? இல்லாவிட்டால் இவர்களும் என்னை போல செய்கிறார்களே, என்னை போல எல்லா காரியங்களும் செய்கிறார்களே, இவர்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் என்று அவர்கள் சொல்கிறார்களா? உன்னை பார்த்து உன்னிடத்தில் இயேசுவை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இன்னும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் பரிந்து பேசுகிறேன். இவ்வளவு பாடுகள் பட்டு இவ்வளவு காரியங்களை சுமந்து எல்லா பாவங்களையும் உள்ள பாவங்களை சுமந்து தீர்த்தவர் இன்னும் பிதாவின் பாசத்திலிருந்து உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மறந்து விடாதே மகனே. அன்புள்ளவர், சிறுபயுள்ளவர், பயமுள்ளவர், இரக்கம் உள்ளவர், ஆனால் அச்சுக்கிற அக்னியா இருக்கிறார் என்றதை மறந்து போவார். அழைத்து வந்து கூக்குரலை கேட்டு மோசே கண்டு அழைத்து வந்து வனாந்தரத்தில் வைத்து ஆண்டவரே எனக்கு ஆசாரிப்பு கூட உண்டாவா என்று சொன்னீர்கள். அது நிரந்தரமற்றது ஆண்டவரே. அந்த ஆசாரிப்பு கூடாரம் செய்யும் போது எந்தவித கிடங்குகளை கிண்டியும் அந்த தடிகள் நாட்டப்படவில்லை. என்னால் அப்பக்கத்தில் உள்ளதுக்கு ஒரு முண்டு கொடுத்து அந்த ஒரு முனைகளை காட்டி கயிறுகளை கட்டி தான் அங்கே செய்யப்பட்டார். எந்தவித கிடங்குகளும் கிண்டி அங்கே அந்த சுத்தி மரம் நாட்டப்படவில்லை. அப்படியாய் தேவன் காரியங்கள் நிரந்தரமற்றது. இந்த பூமி எங்களுக்கு நிரந்தரமற்றது. இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாட்கள், அந்த நிரந்தரமற்றது. ஆனால் பரலோகத்திலே நித்தியமான வாழ்க்கை. என் குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு. அப்ப சொன்ன பவுல் சொல்கிறான், என் குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு, நான் பூமிக்குரியவன் அல்ல என்று நீ நானும் சொல்லுவேன். பாடுகிற உபத்திரங்கள், பாடுகள், வேதனைகள் மத்தியிலும் ஆண்டவரே நான் உம்மை
காண வேண்டும், உமக்காய் வாழ வேண்டும், உமக்காய் செய்ய வேண்டும், உமக்காண்டு ஆண்டவரை மற்றவர்கள் காண வேண்டும் என்ற ஒரு காரியங்கள் உண்டாம்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே இப்படியான காரியங்களை கடந்து ஆண்டவரே கர்த்தாவே பிரகாரம் பரிசுத்தம் மகாபரிசுத்தம் செல்ல முடியும். ஆண்டவரே கர்த்தாவ் எல்லாரும் செல்ல முடியாது, ஆசாரியன் மட்டும் செல்ல முடியும். ஆண்டவரே ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே எங்களை அப்படியா எல்லாவற்றையும் நீ செய்து முடித்தே நாங்கள் இன்றைக்கு எந்த நிமிஷத்திலும் உமது பாதத்திலே வரத்தக்கதாய், மகாபரிசுத்தனத்துக்கு வரச்சத்தகாய், பரிசுத்தனத்துக்கு வரத்தக்கதாய். ஆண்டவரே எங்களை மாற்றி நீ உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இப்படியான ஏழு காரியங்களும் தேவையில்லை ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே செய்து முடித்து விட்டேன் ஆண்டவரே, உமக்காய் உமக்காய் வாழ ஆண்டவரே, உமக்காய் கனி கொடுக்க அம்பா உமக்காய் எழுந்து பிரார்த்திக்க ஆண்டவரே, குருவையா எங்களை நடத்தும் ஆண்டவரே, எங்களை நடத்தும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம். உம சமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசிர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு தான் ஆமென்.